சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 5, 2025. தலைப்ப இறைவன் கோல்டன் உரை சங்கீதம் தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. பொறுப்பு ரீதியான வாசிப்பு சாமுவேல். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்க நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஸ்துதிக்க பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். கர்த்தர் என் நீதிக்குத்தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்குத்தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையன்றி கண்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து நாளாகமம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். எரேமியா. நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆயிரக்கணக்கானோருக்கு கிருபையை வெளிப்படுத்துகிறீர். பெரியவர் வல்லமையுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? யோசுவா. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அந்தப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தங்காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தைச் சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் இரா தங்கினார்கள். இரண்டாம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தப்படி ஆறு நாளும் செய்தார்கள். ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள். ஏழாந்தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஓதுகையில், யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எக்காலங்களை ஓதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஏசாயா. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். மார்க்கு. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க்கு. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பினகையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மருகையைப் போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களோடே அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டுமென்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். எபேசியர். இதினிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். தெய்வீக அறிவியலின் தொடக்க புள்ளி என்னவென்றால், கடவுள் ஆன்மா எல்லாவற்றிலும் உள்ளவர், மேலும் வேறு எந்த வலிமையும் இல்லை, மனமும் இல்லை, கடவுள் அன்பு, எனவே அவர் தெய்வீக கொள்கை. இயற்கை விஞ்ஞானம் என்று அழைக்கப்படுவதை கிறிஸ்தவ அறிவியல் புறக்கணிக்கிறது. இது பொருள் அதன் சொந்த சட்டமியற்றுபவர் சட்டம் பொருள் நிலைமைகளின் அடிப்படையில் நிறுவப்பட்டது. மேலும் இவை இறுதியானது மற்றும் தெய்வீக மனதின் வலிமையை மீறும் தவறான கருதுகோள்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நல்லது இயற்கையானது மற்றும் பழமையானது, இது தனக்கு தானே அதிசயமில்லை. பௌதிக சட்டத்திற்கு கீழ்ப்படிவது ஆன்மீக சட்டத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிவதை தடுக்கிறது. பொருள் நிலைமைகளை முறியடித்து மனதின் காலடியில் பொருளை வைக்கும் சட்டம். நோய் என்பது கடவுளின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு நிலை என்பதை ஒப்புக்கொள்வது, சில சந்தர்ப்பங்களில் சர்வவல்லமையுள்ள சக்தி சக்தியற்றது என்று கருதுவதாகும். கிறிஸ்துவின் சட்டம் அல்லது உண்மை ஆவிக்கு எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறது. பைபிளில் ஸ்பிரிட் என்ற வார்த்தை பொதுவாக தெய்வத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆவி மற்றும் கடவுள் பெரும்பாலும் ஒத்த சொற்களாக கருதப்படுகின்றன. அதனால்தான் அவை கிறிஸ்தவ அறிவியலில் ஒரே மாதிரியாக பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் புரிந்து கொள்ளப்படுகின்றன. ஆவியின் சாயல் ஜடப்பொருளாக இருக்க முடியாது என்பது தெளிவாக இருப்பதால், கடவுள் தம்முடைய வித்தியாசத்தில் இருக்க முடியாது என்பதும், நோயாளிகளை குணப்படுத்த மருந்துகளின் மூலம் செயல்படுவதும் அல்லவா? கடவுளின் சர்வ வல்லமை பிரசங்கிக்கப்பட்டு அவருடைய முழுமையான தன்மையை முன்வைக்கும் போது கிறிஸ்தவ பிரசங்கங்கள் நோயுற்றவர்களை குணப்படுத்தும். தெய்வீகம் மற்றும் தன்மை பற்றிய பிரபலமான மற்றும் தவறான கருத்துக்கள் மனித மனதில் தோன்றியதாக வரலாறு கற்பிக்கிறது. உண்மையில் ஒரே கடவுள், ஒரே மனம் இருப்பது போல. கடவுளை பற்றிய தவறான எண்ணங்கள் ஒரு தவறான அனுமானத்தில் தோன்றியிருக்க வேண்டும், அழியாத சத்தியத்தில் அல்ல அவை மறைந்து வருகின்றன. அவை தவறான கூற்றுகள், அவை இறுதியில் மறைந்துவிடும். கடவுளை எதிர்ப்பது உண்மையானது என்றால் இரண்டு சக்திகள் இருக்க வேண்டும். கடவுள் உயர்ந்தவர் மற்றும் எல்லையற்றவர் அல்ல. மற்றொரு வலிமையான மற்றும் சுய படைப்பு காரணம் இருந்து மனித குலத்தை ஆட்டுவித்தால் தெய்வம் சர்வ வல்லமை படைத்ததாக இருக்க முடியுமா? வேதம் கூறுவது போல் தந்தைக்கு தன்னுள்ளே ஜீவன் இருக்கிறதா? அப்படியானால் ஜீவனோ அல்லது கடவுளோ தீமையில் வாழ்ந்து அதை உருவாக்க முடியுமா? விஷயம் உயிரையும் ஆன்மாவையும் இயக்கி சர்வ வல்லமையை தோற்கடிக்க முடியுமா? பொருள் புலன்கள் மூலம் தெய்வத்தை அறிய முடியுமா? விஷயம் உணர்வு பூர்வமானது அல்ல. நன்மை அல்லது தீமை, இன்பம் அல்லது துன்பம் ஆகியவற்றை அறிய முடியாது. கடவுளை ஒரு சரீர இரட்சகராக விளக்குவதன் மூலம், ஆனால் இரட்சிப்பின் கொள்கையாகவோ அல்லது தெய்வீக அன்பாகவோ அல்ல, நாம் மன்னிப்பு மூலம் இரட்சிப்பை தேடுவோம், சீர்திருத்தத்தின் மூலம் அல்ல. நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்த ஆவிக்கு பதிலாக விஷயத்தை நாடுவோம். மனிதர்கள் கிறிஸ்தவ அறிவியலின் அறிவின் மூலம் உயர்ந்த உணர்வை அடையும் போது அவர்கள் பொருளிலிருந்து அல்ல, ஆனால் தெய்வீக கொள்கையான கடவுளிடமிருந்து கிறிஸ்துவை சத்தியத்தை குணப்படுத்தும் மற்றும் காப்பாற்றும் சக்தியாக எப்படி காட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள முயல்வார்கள். ஆசிரியர் மாணவர்களுக்கு குணப்படுத்தும் அறிவியலை, குறிப்பாக அதன் நெறிமுறைகளை தெளிவாக்க வேண்டும். அனைத்தும் மனம் மற்றும் விஞ்ஞானி கடவுளின் தேவைகளுக்கு இணங்க வேண்டும். மேலும் ஆசிரியர் தனது மாணவர்களை பாவத்திற்கு எதிராக தற்காத்துக் கொள்ளவும், ஒழுக்க ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொல்ல முயற்சிக்கும் மனநல கொலையாளியின் தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு சக்தி இருப்பதை பற்றிய எந்த கருதுகோளும் கிறிஸ்தவ அறிவியலின் ஆர்ப்பாட்டத்திற்கு இடையூறாக சந்தேகம் அல்லது பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. மறைந்திருக்கும் ஆற்றல்கள் மற்றும் திறன்களை உங்கள் மாணவரின் நலனுக்காக வெளிப்படுத்துங்கள். தெய்வீக அறிவியலை கொண்ட மனிதனின் சிறந்த சாத்தியக்கூறுகளை கற்றுக் கொடுங்கள். ஆன்மீக புரிதலை குள்ளமாக்குவதும் சத்தியத்தை நிரூபிப்பதும் பாவத்தின் மூலமாகவோ அல்லது குணமடைய பொருள் வழிகளை நாடுவதன் மூலமாகவோ ஆபத்தான சாத்தியக்கூறுகளை கற்பிக்கவும். கடவுளில் கிறிஸ்துவுடன் மறைந்திருக்கும் வாழ்க்கையின் சாந்தத்தையும் வலிமையையும் கற்றுக் கொடுங்கள். மற்ற குணப்படுத்தும் முறைகளுக்கு ஆசை இருக்காது. தெய்வீகத்துடன் மனிதனை எடை போடும் போது அல்லது கடவுளின் எங்கும் நிறைந்திருப்பதையும் சர்வ வல்லமையையும் சிந்தனையின் எந்த திசையிலும் மட்டுப்படுத்தும் போது குணப்படுத்தும் தெய்வீக விதியை நீங்கள் தெளிவற்ற மற்றும் வெற்றிடமாக்குகிறீர்கள். தீமையை எதிர்க்கவும் எல்லா வகையான தவறுகளையும் அது உங்களை விட்டு ஓடிவிடும். பிழை வாழ்க்கைக்கு எதிரானது. பிழையின் மீது சத்தியத்தின் மேலாதிக்கம், மரணத்தின் மீது வாழ்க்கை. தீமையின் மீது நன்மை மற்றும் தீமையின் மீது நன்மை ஆகியவற்றின் மேன்மையின் ஒவ்வொரு திசையிலும் பயனடைய நாம் இறுதியில் உயரலாம். மேலும் இந்த வளர்ச்சி கடவுளின் யோசனையின் முழுமையை அடையும் வரை தொடரும். மிகவும் இடைவிடாத எஜமானர்களுக்கு மனிதன் அடிமைப்படுத்துவது பேரார்வம், சுயநலம், பொறாமை, வெறுப்பு மற்றும் பழிவாங்கும் ஒரு வலிமையான போராட்டத்தால் மட்டுமே வெல்லப்படுகிறது. ஒவ்வொரு மணி நேர தாமதமும் போராட்டத்தை கடுமையாக்குகிறது. உணர்ச்சிகளின் மீது மனிதன் வெற்றி பெறவில்லை என்றால் அவை மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் ஆண்மை ஆகியவற்றை நசுக்குகின்றன. இங்கே கிறிஸ்தவ விஞ்ஞானம் இறையாண்மையான சஞ்சீவி மரண மனதின் பலவீனத்திற்கு வலிமை அளிக்கிறது. அழியாத மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதிலிருந்து வலிமை மற்றும் மனித குலத்தை தூய்மையான ஆசைகளுக்கு ஆன்மீக சக்தி மற்றும் மனிதனுக்கு நல்ல விருப்பத்திற்கு கூட உயர்த்துகிறது. தவறான ஆசையின் அடிமை கிறிஸ்தவ அறிவியலின் பாடங்களை கற்றுக்கொள்ளட்டும். மேலும் அவர் அந்த ஆசையை மேம்படுத்தி ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் இருப்பு என்ற அளவில் ஒரு பட்டம் பெறுவார். மனிதனுக்கு அவனது பரலோக தகப்பனான சர்வ வல்லமையுள்ள மனத்தால் வழங்கப்பட்ட துணை செல்வாக்கு மற்றும் பாதுகாக்கும் சக்தியின் உன்னதமான சான்றுகளை கிறிஸ்தவத்தின் வரலாறு வழங்குகிறது. அவர் சோதனையிலிருந்து மட்டுமல்ல உடல் துன்பங்களிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ள நம்பிக்கையையும் புரிதலையும் அளிக்கிறது. மனிதன் கிறிஸ்துவின் அறிவியலை அங்கீகரித்து தன்னை போலவே தன் அண்டை வீட்டாரை நேசிப்பான். கடவுளின் சர்வ வல்லமையையும் தெய்வீக அன்பின் குணப்படுத்தும் ஆற்றலையும் அது மனித குலத்திற்கு செய்த மற்றும் செய்து வரும் அந்த மகிழ்ச்சியான நாளை உணரையின் சோர்வு நம்பிக்கை முயற்சிக்கிறது. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். தெய்வீக சிகிச்சை முறை மீண்டும் தோன்றுவதற்கான நேரம் எல்லா நேரங்களிலும் உள்ளது. தெய்வீக விஞ்ஞானத்தின் பலிபீடத்தின் மீது தனது பூமிக்குரிய அனைத்தையும் வைக்கும் இவரும் இப்போது கிறிஸ்துவின் கோப்பையை அருந்துகிறார். மேலும் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் ஆவி மற்றும் சக்தியுடன் இருக்கிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. சக்தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.